நிறைவு வாரம். We have come to the last week of 2018. ஆனாலும் பிரியமானவர்களே, வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் அதிகமாய் தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் அதிகமாய் சிந்திக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது we are called to think about our own family. வருடத்தில் அதிக நேரம் நாம் செலவிடுகிற இடம் நம்முடைய குடும்பம். அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கிற இடம் குடும்பம். மாத்திரமல்ல, நம்முடைய மனதிற்கு இனிமையாக இருக்கிற இடமும் குடும்பம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த நாளில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டவுடன் திருமணத்தை உருவாக்கினார். மாத்திரமல்ல, குடும்பத்தை உருவாக்கினார். திருமணமும் குடும்பமும் ஒன்றிணைந்து உலகம் உண்டான நாள் முதல் இந்த உலகத்தில் இருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது குடும்பம் என்கிற ஆதாரத்தில் ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பம் என்கிற ஆதாரத்தில் நாம் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி வி ஆர் கனெக்டட் டு த ஃபேமிலி. உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது, எனக்கு ஒரு குடும்பமே இல்லை என்று சொல்லி. ஒருவேளை குடும்பத்தை இழந்தவர்கள் இருப்பார்கள், அல்லது தனக்கு பிரியமானவர்களை இழந்த நிலையில் இருப்பார்கள். ஆனாலும் பிறந்து வளர்ந்து வாழும் காலத்திற்கு ஒரு குடும்பத்தோடு நாம் இணைந்தவர்களாகவே இருக்கிறோம். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் வேதத்தின்படி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு மனிதனை சுகமாக்குகிற இடமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஐயா இது உண்மையிலேயே அது சுகமாக்குற இடம் தானா? குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் பார்த்தா அது என்னைக்கு நம்மை சுகப்படுத்தும்? பல நேரங்களில் நாம் நினைக்க தோன்றும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி நாம் இன்றைக்கு அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்போ ஒருவருக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால், மருத்துவமனை அவருக்கு சுகம் கொடுக்கிற இடமாய் மாறுகிறது. ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வியுற்றவனாக, கடவுள் அறியாதவனாக இருக்கிறான் என்று சொன்னால், தேவனுடைய வசனமும் தேவனுடைய ஆலயமும் தேவ ஜனங்களின் ஐக்கியமும் அவனை சுகப்படுத்துகிறது. அப்ப நம்ம கேட்கலாம், குடும்பத்தின் பங்களிப்பு என்ன? ஒரு மனிதனுடைய உணர்வுகளில் ஏற்படுகிற காயங்களுக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைவுபடுகிற மனதின் எண்ணங்களில் ஏற்படுகிற நிலையில், ஒரு குடும்பம் தான் ஒரு மனிதனுடைய உணர்வை கட்டுகிறதாக அல்லது புதிய வாழ்க்கை நிலைக்குள் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நம்முடைய குடும்பம் நம்மை வடிவமைத்த விதம். ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்கிற ஒரு நிலை, ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழும் வாழ்க்கை, இவைகள் எல்லாம் நம்முடைய குடும்பம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கற்றுக் கொடுக்கிறது. கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், நற்குணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். சில நேரங்களில் சில குடும்பங்களில் தவறான காரியங்கள் நடப்பதினால் தவறான காரியங்களையும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஒவ்வொருவர் வாழ்விலும் செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவேதான் ஆண்டவர் குடும்பத்தை எப்படி பார்க்கிறார் அல்லது எப்படி வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அது ஒரு சுகமளிக்கின்ற இடமாக வைக்கிறார். அப்போ ஒரு சுகமளிக்கிற இடமாக இருக்கும் பொழுது யோசித்து பாருங்க, அந்த குடும்பத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு சமாதானம் இருக்கும், எவ்வளவு அந்த குடும்பம் ஒரு நிறைவுள்ளதாக இருக்கும். த ஃபேமிலி வில் பிகம் அ பிளேஸ் வேர் எவ்ரிபாடி வில் கெட் கியூர். சுகத்தை பெறுகிற அல்லது சுகமாக வாழ்கிற இடமாய் இருக்கிறது. இப்போ முதலாவது, ஒரு குடும்பம் வேதத்தில் இன்றைக்கு ஒரு சில குடும்பங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த குடும்பங்களில் எப்படி சுகம் உண்டானது? We are going to meditate upon few families in the Bible, how they got cured in their family life. குடும்பத்தில் அவர்கள் எப்படி எல்லாம் சுகத்தை அனுபவித்தார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 33 அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். We all know about the background history of Genesis chapter 33. Here we learn about a family. ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். We all know about the family, யாக்கோபு ஏசா, இருவரும் சகோதரர்கள். இந்த இருவருக்கும் இடையில் ஒரு சில காலகட்டங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன செய்தது என்று சொன்னால், அவர்கள் இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் தூரம் போய்விட்டார்கள். ஒருவேளை நமக்கெல்லாம் தெரியும், யாக்கோபினுடைய வாழ்க்கை என்ன செய்தது என்று சொன்னால், அவன் தன் சொந்த சகோதரனை ஏமாற்றுகிறான், சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொள்ளுகிறான், தகப்பனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன செய்கிறான், ஏமாற்றி பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போது தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போகிறான். ஏசா மூத்தவனாக இருந்தும் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தவனாக தன் தகப்பனிடத்தில் வந்து போராடுகிறான். அப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்கள் வைக்கவில்லை. அங்கே அவன் வாழ்க்கையானது இன்னொரு பக்கம் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு கதை. ஆனால் இவர்களுடைய அந்த குடும்பம் இருவர் வாழ்விலும் வெவ்வேறு காயங்களால் ஆண்டுகள் கடந்து செல்கிறது. ஒருவேளை சகோதரர்கள் தூர தூரம் இருக்கிறார்கள், இவர்களுடைய காயங்கள் நீண்ட நாட்களாக காணப்படுகிறது. இந்த காயங்களுக்கு ஒரு தீர்வு இங்கே அவசியம். எனவே தான் ஆண்டவர் குடும்பத்தை வைத்திருக்க என்று சொன்னேன். அங்கே எப்படி அந்த குடும்பத்தில் அந்த சுகம் உண்டானது என்று சொன்னால், தே ஸ்டார்டட் ஒர்க் ஃபார் ரெக்கன்சிலியேஷன். இருவரும் இருவர் வாழ்விலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்தார்கள், ஒரு ரெக்கன்சிலியேஷன் உருவாக வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அதனுடைய முடிவு என்னானது தெரியுமா? அந்த குடும்பத்தில் சுகம் உண்டானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, இங்கே ஒரு பக்கம் எல்லாவற்றையும் இழந்தவர், இன்னொரு பக்கம் எல்லாவற்றையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டவர். இப்போ ரெண்டு பேரும் தூர தூர இடத்தில் இருக்கிறார்கள். இப்போ முதலாவது என்ன என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், அந்த குடும்ப உறவு யாரும் வந்து சேர்த்து வைக்க முடியாத நிலைக்கு போய்விட்டது. அந்த நேரத்தில் அங்கே முதலாவது என்ன செய்கிறார், யாக்கோபு தன் சகோதரனோடு கூட திரும்பவும் சேர ஆசைப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்கு என்ன செய்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் 32 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 32:3. போதும் பெரியமார்களே, முதலாவது காரியம், யாக்கோபு என்ன செய்தான், தன் சகோதரனை விட்டு தூரம் வந்தவன், இதோடு கூட இனி என் வாழ்க்கையில் அவனை சந்திக்காமலே என் வாழ்க்கை முடிந்துவிட வேண்டும் அல்லது விட்டால் நல்லது என்று அவன் நினைக்கவில்லை. தன் சகோதரனை பார்க்க அவன் விரும்பி அவன் முதலாவது ஆட்களை அனுப்புகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது, ஹீ சென்ட் த ரைட் மீடியேட்டர். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் உறவுகள் சீரமைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், வி டோன்ட் ஹவ் அ ரைட் மீடியேட்டர். சரியாக போய் தன் சகோதரனிடத்தில் பேசுகிறதற்கு ஆள் இல்லை. யாக்கோபு என்ன செய்தான், தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக ஒரு சுகம் அவசியம் என்பதை உணர்ந்தவுடன் தன் வேலையாட்களை அனுப்புகிறான். நீங்கள் போய் சொல்லுங்கள், என் சகோதரனிடத்தில் உமது கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி அனுப்புகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ ரெக்கன்சிலியேஷனுடைய முதல் படி எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால், வி நீட் டு சென்ட் அ ரைட் மீடியேட்டர். மாத்திரமல்ல, அவன் அனுப்புகிறான், அங்கே வேலையாட்கள் போய் சொல்லிவிட்டு திரும்ப வருகிறார்கள். வந்தவுடன் அவன் கேள்விப்பட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? வாசியுங்கள், 32:7 வசனம். போதும் பிரியமானவர்களே, இப்ப நடந்த காரியம் என்ன, மீடியேட்டர் போய் சொன்னவுடன் ஏசா சொல்றான், ஓ, என் சகோதரனை பார்க்க நானும் வருகிறேன். அந்த செய்தியை கேட்டவுடன் அந்த செய்தி அவனுக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், அவனுக்கு பயத்தை உண்டாக்கியது. அப்படிதான் வேதம் சொல்லுது. அவன் பயந்து வியாகுலப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எப்படி பாதுகாக்க முடியும், அல்லது இந்த சொத்துகளுக்குள்ளாக நான் எப்படி என்னை பாதுகாக்க முடியும் என்பதை திட்டமிட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நோ தட் அநேக நேரங்களில் ஒரு உன்னதமான ஒரு ரெக்கன்சிலியேஷன் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களை குறித்து சிந்திக்கிற எண்ணம். இவன் ஏசாவை குறித்து என்ன சிந்திக்கிறான்? ஏசாவை நான் ஏமாற்றினதினால் அவன் என்னை பார்க்கும்போது என்னை கொன்று போடுவான், அல்லது ஏசா என்னை விட்டு தூரமாய் போனவன், நான் அவனுடைய ஆசீர்வாதங்களையும் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்தவன், ஒருவேளை அவன் பயப்படுவான். ஆனால் நடந்த சம்பவம் தெரியுமா? வாசியுங்கள் ஆதியாகமம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். பல நேரங்களில் ஏன் உறவுகளில் அல்லது குடும்பங்களில் சுகம் இல்லாமல் போகிறது என்று சொன்னால், நாமாகவே மற்றவர்களை குறித்து ஒரு எண்ணங்களை வைத்திருக்கிறோம். ஒருவேளை ஏசாவின் மனதில் பயம் இல்லை, வியாகுலம் இல்லை, கலக்கம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் அநேக உறவுகள் சீரமைக்கப்படவில்லை என்று சொன்னால், பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரீ கன்சீவ்டு ஐடியா. நான் அவனை ஏமாற்றினேன், நான் அவனுக்கு விரோதமாக பேசினேன், நான் அவனை தவறாக நினைத்தேன். பட் தட் வாஸ் நாட் ட்ரூ. இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் யுவர் ஃபேமிலி பி அ பிளேஸ் வேர் யூ வாண்ட் டு கெட் அ ரியல் கியூர், ஒரு சுகம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை தவறாக சிந்திப்பதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இவன் ஏசா வருகிறார் என்று சொன்ன செய்தி அவனுக்கு பயத்தை கொடுத்தது, கலக்கம் அடைந்தான். ஆனால் அவன் அப்படியே வந்தான், அவன் ஓடி வருகிறான். இதற்கு இடையில் ஒரு காரியம் நடந்தது, அதுதான் பிரியமான முக்கியமான ஒரு காரியம். என்ன தெரியுமா? அங்கே நம்ம பார்க்கிறோம், இவன் தன் சகோதரனை பார்க்க போகிறான். போகிற வழியில் முதல்ல யாரை சந்தித்தான் தெரியுமா? தேவனை சந்தித்தான். வாசியங்கள் 32 சகோதரனை பார்க்க போகும்போது இவன் வெறுமையை போகவில்லை. அவனுக்கு நிறைய பரிசு பொருட்களை வாங்கினான். அவனுடைய கரத்திலே அதிகமான பொருட்கள், ஆட்டு மந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறான். போகிற வழியில் 26 வாசியங்கள் ஆதிய 33:26 அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ராம் முழுவதும் யாக்கோபு தேவனோடு போராடினான். ஒருவேளை யாக்கோபு தேவனோடு போராடினதினால் தேவன் அவருடைய சகோதரனோடு கூட அங்கே ஒரு புதிய உறவை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ குடும்பம் ஒரு சுகமளிக்கிற இடமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், வி ஆர் கால் டு ஒர்க் ஃபார் ரெக்கான்சிலியேஷன். ஒரு புதிய உடன் உறவை உருவாக்குவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம திட்டமிடக்கூடாது, தேவ சமூகத்தில் போராட வேண்டும். அந்த ராம் முழுவதும் தட் வாஸ். அதனால தான் அடுத்த நாள் பாருங்க, சூழ்நிலைகள் வேறு. தன் சகோதரன் வருகிறான், இவனும் வருகிறான். ரெண்டு பேரும் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள், தங்களுக்குள்ளாக இருந்த கசப்புகளை மறந்து விடுகிறார்கள், ஒருவரை ஒருவர் முத்தம் செய்கிறார்கள், இருவரும் அழுகிறார்கள். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறார்கள். சகோதரன் இடத்துல அவன் தன்னுடைய வெகுமதிகள் எல்லாம் கொடுக்கிறான். உறவு சீரமைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ குடும்பம் இன்றைக்கு சுகமளிக்கிற இடமாய் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் ரெக்கான்சிலியேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் காட். தேவனுடைய பாதத்தில் போராடுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ரெண்டாவது காரியம், நம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு தகப்பனுக்கு இரண்டு புத்திரர்கள் இருக்கிறார்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் சிமிலர் சுச்சுவேஷன். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஊமையாக சொல்லுகிறார். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், இரண்டு சகோதரர்களில் ஒருவன் இளையவன் என்ன செய்கிறான்? தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய பங்கை பிரித்து கொள்கிறான். தனக்குரியதை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போகிறான். தன் மனம் போல வாழ்கிறான். தன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். ஒரு நாளிலே அவன் அந்த தேசத்தின் ஒரு வேலைக்கு போகிறான். அங்கே பன்றி மேய்க்கிற வேலை அவனுக்கு கிடைத்தது. இப்பொழுது அவன் அங்கே நினைக்கிறான், ஐயோ, எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கொடுமை, பன்றி சாப்பிடுகிற அந்த ஆகாரம் கூட எனக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்று சொல்லி அவன் பயப்படு அவன் கலங்கி நிற்கிறான். தகப்பனை சிந்தித்து பார்க்கிறான். உடனே தகப்பனுடைய சிந்தனை, என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு பேர் நல்ல ஆகாரத்தை புசிக்கிறார்கள், நான் ஏன் இங்கு கஷ்டப்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியமான இந்த குடும்பத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்கே தகப்பனுடைய ஏற்றுக்கொள்ளுதல் உடைந்த உறவை சீரமைத்தது. த அக்செப்டன்ஸ் தட் ஹீல் த புரோக்கன் ரிலேஷன்ஷிப். ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவரை இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுவது உறவுகளை என்ன செய்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உறவுகளை சீரமைக்கிறது. மெனி டைம் அநேக நேரங்களில் நாம் இந்த உலகத்தில் அதிகமாய் பயப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? நாம் ஏற்றுக்கொள்ளாமல் படுகிறோம், ஏற்றுக்கொள்ளப்படாமல் விட்டுவிடப்படுகிறோம் என்பதுதான் உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை. நம்முடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத போது, நம்முடைய எண்ணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த துன்பமும் துக்கமும் வந்து விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குடும்பம் என்பது எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக மாற வேண்டும். ஒவ்வொருவருடைய குணத்தையும், ஒவ்வொருவருடைய தன்மைகளையும், ஒவ்வொருவருடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் குவாலிட்டி தட் சுட் பி அக்செப்டட். நல்ல குடும்பத்தில் பாருங்கள், எல்லாருடைய எண்ணங்களும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. எங்கே ஒருவருடைய எண்ணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தவிர்த்து விடப்படும் பொழுது அல்லது தள்ளி வைக்கப்படும் பொழுது தான் அங்கே பிரச்சனைகள் வருகிறது. இந்த வீட்டில் தகப்பன் தன்னுடைய மகனை எப்படி ஏற்றுக்கொள்கிறார், அந்த ஏற்றுக்கொள்கிற விதம்தான் உடைந்த அந்த உறவை அது சீரமைக்கிறதாய் மாறியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் இந்த சம்பவத்தில் நடந்த சில காரியங்கள். நம்ம பார்க்கும்போது இங்கே அப்பாவை தேடி மகன் வருகிறான். அப்பாவுடைய மனது உருக்கத்தால் நிறைந்தது. When you want to accept somebody, we need compassion. உருக்கமாகிறார். வந்ததும் மகனை பார்த்தவர் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை, நீ என்ன சிந்தனையோடு கூட திரும்பி வந்தாய் என்று தகப்பன் கேட்கவில்லை. அப்புறம் நீ இவ்வளவு காலம் என்னென்னலாம் பண்ண, எப்படிலாம் நீ வாழ்ந்தாய், அதை தகப்பன் கேட்கவில்லை. சொத்துக்களை எல்லாம் நீ எப்படி அழித்தாய் என்பதை கேட்கவில்லை. தகப்பன் ஓடினாராம். அந்த வேதம் அப்படி தான் சொல்லுது. பிரியமானவர்களே, யூத ஜனங்கள் நடுவில் ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த அந்தஸ்து வந்து விட்டால் அவன் ஓடக்கூடாது. எவ்வளவுதான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அவர் பொறுமையாக நடந்து போக வேண்டும். யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய தலைவர் ஓடுகிறார் என்று சொன்னால் எப்படி இருக்கும், பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கே தகப்பன் தன்னுடைய நிலையை, தன்னுடைய வாழ்க்கையில் தான் இருக்கிற அந்தஸ்தை கூட விட்டுவிட்டு தன் மகனை தேடி ஓடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தகப்பனுடைய ஏற்றுக்கொள்ளுதல் உடைந்த உறவை சீரமைக்க என்ன செய்தது என்று சொன்னால் உறுதுணையாக மாறியது. ஒருவேளை அவன் வரும்போது கூட மகன் பயந்துட்டே வந்திருக்கலாம், ஒருவேளை எங்கள் அப்பா என்ன கேட்க போகிறாரு. அதனால தான் அவன் சொல்கிறான், அப்பா என்னை, அப்பா என்னை மகனாக வேண்டாம், ஒரு கூலிக்காரல் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். ஆனால் தகப்பன் அப்படி சொல்லவில்லை, நீ என் மகன் என்று ஏற்றுக்கொள்கிறார். 24 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 15:24. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தகப்பன் அவனை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், தான் கடைசியாக தன் மகனை பிரிந்த பொழுது தன் மகன் எந்த நிலையில் இருந்தானோ அதே நிலையில் ஏற்றுக்கொள்கிறான். அதனால தான் தகப்பன் சொல்கிறார், என் மகன் இருந்தான், அவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான். அப்போது தகப்பன் மகனுடைய பிரிவின் காலத்தை ஒரு லோவர் லெவலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம சில பேர் ஏற்றுக்கொள்வோம். எப்படி ஏற்றுக்கொள்வோம் தெரியுமா? ஒரு காலத்தில் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே உறவு ரொம்ப நல்லா இருந்தது, நீ தப்பு பண்ணிட்டு போயிட்ட, இப்படி திரும்ப வர நான் ஏற்றுக்கொள்ளுவேன், பட் நாட் அஸ் த சேம் லெவல். We always keep in a lower level. ஆனால் இந்த இடத்துல தகப்பன் சொல்கிறாரு, என் மகன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தகப்பன் தன் வாழ்க்கையில் மகனை ஏற்றுக்கொள்கிறார். மாத்திரமல்ல, இப்போ மூத்த மகன் வருகிறான், வெளியே நின்று உள்ள என்ன நடக்கும் கேட்குறான், ஏய் உன் தம்பி வந்துட்டார், அங்கே கொண்டாட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தகப்பன் வந்து அவனோடு கூட பேசுகிறார். பேசிவிட்டு தகப்பன் என்ன சொல்றார் தெரியுமா? 32 வசனத்தை வாசியுங்கள். உன் சகோதரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான். பாருங்க, தகப்பன் மூத்த மகன் தகப்பனோடையே இருந்தான், ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல உபதேசம் தேவைப்பட்டது. ஏற்றுக்கொள்ள நீ பழகிக்கொள் என்று தகப்பன் அங்கே மூத்த மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். So we need to teach even our children, or even we have to teach to our family members to accept one another. ஏனென்று சொன்னால், the acceptance that heal the broken relationship, குடும்பத்தில் உடைந்திருக்கிற உறவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் சீரமைக்கிறதா இருக்கிறது. கடைசியாக நம்ம வேத வசனத்திலே பார்க்கும்போது அருமையான பவுல் அடியார் எபேசியர் நிருபத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். எபேசியர் 6 அதிகாரம் 1 வசனம், 2-3. போதும் பிரியமானவர்களே, இங்கே எபேசியர் 6 அதிகாரத்தில் பவுல் அடியார் பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, முற்பிதாக்களுக்கு என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரைட் இன்வால்மெண்ட் ஆஃப் அவர் டியூட்டி தட் ஹீல்ஸ் அ ஃபேமிலி, குடும்பங்களில் நம்முடைய பங்களிப்பு எல்லா விதமான குழப்பங்களிலும் எல்லா விதமான பலவீனங்களிலும் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் சுகத்தை உருவாக்குறது. இப்போ குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சண்டை போடுவாங்க, சண்டை போடும்போது சொல்லுவாங்க அவன் செய்யலை நானும் செய்ய மாட்டேன். காரணம் என்ன? ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have a specific duty in our own family. நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. As a small children, as a elder, as a youth, as a member of the family, ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கேட்கலாம், எங்க குடும்பத்தில் என்ன பொறுப்பு எனக்கு இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பெரிய மனர் பவுல் சொல்லும்போது 3 வசனத்தை வாசியுங்கள். உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஆனர் த எல்டர் ஆர் ஆனர் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவது குடும்பத்தில் சுகத்தை உண்டாக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், தட்ஸ் தி டாப் பிரையாரிட்டி ஆஃப் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வி ஆர் கால்ட் டு ஆனர் அவர் பேரண்ட்ஸ் ஆர் எல்டர்ஸ் ஆர் ஈச் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கனப்படுத்த பழக வேண்டும். எங்கெல்லாம் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறார்களோ அங்கே குடும்பங்களில் சமாதானம் உண்டாகிறது, அங்கே குடும்பங்களில் மகிழ்ச்சி உண்டாகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஆண்டவருடைய சாய்ஸ், ஆண்டவரே இதை சொல்றார், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாவது கற்பனையாக கொடுக்கிறார். ஸோ அப்போ குடும்பங்களில் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், வி ஆர் கால் டு ஃபுல்ஃபில் அவர் டியூட்டீஸ், வி ஆர் கால் டு ஹானர் த எல்டர்லி. மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் சொல்கிறாரு பாருங்க, பிள்ளைகள் வந்து பெற்றோர் என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டுமா? வாசிங்கள் 8 வசனம், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு கூட ஊழியம் செய்யுங்கள். நல் மனதோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். Whatever we do, it should be based on our good thought. நல்ல எண்ணங்களில் அது செயல்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ குடும்பங்களை ஏன் உடைந்து போகிறது? ஏன் குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாகிறது? காரணம் என்ன? சுயநலத்தோடு ஒருவர் செய்ய ஆரம்பிப்பது, அல்லது ஒருவர் இன்னொருவரை ஆக்கிரமிப்பது, அல்லது அடிமைப்படுத்துவது. பட் ஒரு சுகமான குடும்பம் என்பது பீப்புள் டூ தேர் டியூட்டி வித் லவ், வித் ஆண்டவருடைய ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும். வி ஆர் கால் டு டூ ஃபார் த லார்ட், தேவனுக்கென்று. அப்படின்னா குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒருவேளை நம்ம 2018 வருடம் கடந்து வந்துட்டோம், நம்ம குடும்பம் 2019 இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறார். ஸோ வி ஆர் கால் டு ஒர்க் ஃபார் நேம். நாம் எதற்காக ரெகன்சிலியேஷன், ஒருவருக்காக ஒருவர் உடைந்த உறவுகளை சேர்ப்பதற்கு. வி ஆர் கால் டு அக்செப்ட், வி ஆர் கால் டு டூ த என்ட்ரஸ்டட் டியூட்டி. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்யும் பொழுது உண்மையாகவே நம்முடைய குடும்பம் ஒரு சுகமளிக்கிற இடமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு குட்டி பரலோகம் என்பார்கள். காரணம் என்ன? அங்கே எல்லா நன்மைகளும் சுகமும் சமாதானம் இருக்கும். கர்த்தர் இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவரின் குடும்பங்களில் தந்து நாமும் கூட வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.